நாம் தொடர்ந்து லூக்கா எழுதும் சுவிசேஷம் 8 லூக்கா எழுதும் சுவிசேஷத்தை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் அடுத்த அதிகாரத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம், 8 இந்த நாளிலே லூக்கா எழுதும் சுவிசேஷம் 8 வசனம் 1, 2, 3. போன வாரம் நாம 7 பார்த்து முடித்தோம். அதாவது இயேசு நிடத்தில் எவ்வாறு உண்மையான அந்த ஊக்கமாக அன்பை எவ்வாறு காண்பிக்கலாம் என்று சொல்லி நாம பார்த்து முடித்தோம். இந்த நாளிலே 8 நீங்க பாத்தீங்கன்னா முதல் 3 வசனம் பார்த்து நாம நாளில் எடுத்துக்கொள்வோம். முதல் 3 வசனம் அந்த அங்க பாத்தீங்கன்னா முதல் 3 வசனத்தை நாம் படிக்கிறோம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாலும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு 3 வசனத்துல அதாவது அன்றா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி சென்ற அருமையான பிள்ளைகளை நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது கிறிஸ்துக்காக வாழ்ந்த மக்கள் அந்த இடத்துல அநேகர் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 3 வசனத்துல முக்கியமாக இந்த மூன்று வசனத்துல மிக அழகாக குறிப்பிட்ட மக்களை குறித்து சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நாம் ஆண்டுக்காக கிறிஸ்துக்கு என்று வாழும்படியான வாழ்க்கைன்னு அங்க என்ன அடைஞ்சிருக்கிறது? ஏன்னா இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு என்று வாழ்கிறார்கள், கிறிஸ்துவை அறிந்து வாழ்கிறேன்னு சொல்கிறார்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்கிறார்கள். ஆனா கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா? ஏதோ உலகத்துக்கென்று வாழ்கிற வாழ்க்கையை, ஏதோ பணத்துக்காக, உலகத்துக்காக, மனுஷனுக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. அது இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம இந்த 3 வசனங்களை நாம் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். அங்க அருமையான ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, இயேசுவை பின்பற்றி போன மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்தார்கள், யாரு அவர்கள், எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், இதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கென்று வாழ்தல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு கூட நம்முடைய இருதயத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த விதமான வசனங்களை நாம் சிந்திக்கிறவர்கள நாம் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை நாம் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத வாழ்க்கையிலே நாம் வளர்கிறோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவே நாம் சிந்திக்கிறவர்கள ஜபத்தோடு கருத்தோடு ஜபசிந்தியோடு நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாம் முக்கியமாக 3 பகுதிகளை பார்த்து இன்னைக்கு நாம் முடிக்க போகிறோம். 3 பகுதிகள் கிறிஸ்துவுக்கு என்று வாழுதல், முக்கியமாக அந்த கிறிஸ்துவை அறிந்த வாழ்க்கைக்கு, அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கைக்கு எது அவசியம். முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா முதல் வசனம் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த இயேசுக்குள்ளாக, இயேசுவை பின்பற்றி இயேசுக்குள்ளாக அநேகர் வந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக, முக்கியமாக எது அமைந்திருக்கிறது, எது அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லி நாம் முதல் வசனத்துல பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுது, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அங்க பாத்தீங்கன்னா மிக மிக அவசியமான ஒரு காரியத்தை இங்க பார்க்கலாம். கவனிச்சீங்களா? இதில் மிக மிக ஒரு அவசியமான காரியம் நிகழ்கிறது. அன்றா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அன்றா இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்துல முக்கியமான காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், ஏதோ வந்தோம் போனோம் சொல்லி கொண்டு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எது அவசியமோ அது அந்த இடத்துல ஊழியத்துல இல்ல. இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு டிவி பிரசங்க, இன்னைக்கு டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மக்கள் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்றாங்க, பாட்டு கச்சேரி நடத்துறாங்க, என்னமோ டிவி ப்ரோக்ராம் நடத்துறாங்க, என்னமோ விழா கோலம் நடத்துறாங்க இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு ஊழியம் என்று சொல்லி பேர்ல எது அவசியமா இருக்க வேண்டும்? இன்னைக்கு ஊழியம் என்று சொல்லி பேர்ல எது அவசியமா இருக்க வேண்டும்? அதான் இன்னைக்கு பார்க்கணும். அதுதான் முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது, மிக மிக அவசியம். நீ தெல்ல தெளிவாங்க இடத்துல போடப்பட்டிருக்கிற தெல்ல தெளிவாங்க இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் இங்க முக்கியமாக வாங்க, நாம் இங்க முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கிறோம். லூக்கா புஸ்தகத்துல 8 லூக்கா புஸ்தகம் 8 பக்கம் 90 பக்கம், லூக்கா புஸ்தகம் 8 பக்கத்துல பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 8 பக்கம் 90 அங்க 3 முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். 3 முக்கியமான காரியம், அதாவது இயேசுக்காக வாழ்கிற காரியம் என்ன, இயேசுக்கு என்று வாழ்கிற காரியம்னா என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுக்கு என்று வாழ்கிற காரியம்னா என்ன? ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும்போது, இயேசு அறிந்த வாழ்க்கை என்று சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைங்க, சும்மா சாதாரணமான வாழ்க்கை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு சாதாரணமான வாழ்க்கை இல்லை. ஏதோ கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு துவண்டு போய் தோற்று போய் இதோ வீழ்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கையை எங்க வேதம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அநேகர் வாழ்றாங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்றாங்க, ஆனா எப்படி வாழ்றாங்க? கவலையும் கண்ணீருமா, எதையோ பறிகொடுத்த மாதிரி, என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி அவர்கள் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா இந்த இடத்துல வாழ்றோம் கிறிஸ்துவுக்கு. ஆனா இந்த பகுதியில பார்க்க போறோம், இந்த பகுதியில இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில இந்த முதல் எட்டாம் அதிகாரத்துல முதல் மூன்று வசனம் மையமா வச்சு பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் யாரு, அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? அப்ப இங்க பாக்குறோம் கிறிஸ்துவுக்கென்று வாழ்ற வாழ்க்கைனா அந்த இடத்துல அவர்கள் எப்படியாக அவர்கள் சந்திக்கப்பட்டார்கள், எவ்விதமாக அவர்கள் சந்திக்கப்பட்டார்கள், எவ்விதமாக அவர்கள் ஆழமாய் தொடப்பட்டார்கள், எதன் வழியாக, எதன் வழியாக? அங்க இடத்துல முதல் வசனம் பாக்குறோம், முதல் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம், பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, கவனிச்சீங்களா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அந்த இடத்துல அன்றா இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான முக்கியமான பணியை செய்கிறார். என்ன செய்யுங்க? பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும், அதாவது அந்த இடத்துல சொல்ல சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு அந்த இடத்துல? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி, கவனிச்சீங்களா, தேவனுடைய ராஜ்யம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை நற்செய்தியை கூறி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மக்களுக்கு ஏதோ அவசியம் தெரியுமா? இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமாக தேவன், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை காமிக்கணும். இன்னைக்கு உலகம், இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இருக்க நாலு பேரும் அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த உலகம் அழிந்து விடும், இன்னைக்கு உலகம் அழிந்து விடும். இன்னைக்கு இந்த உலகம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் எப்படி இருக்கும் தெரியும் சொல்லவே முடியாது. இந்த உலகம் நிலையற்ற உலகம், திடீர்னு அழிந்து விடும். நெருப்பினாலே அழிக்கப்படுறேன் சொல்ற தெள்ள தெளிவாக இரண்டாம் வருகையில ஆண்டவர் இந்த உலகத்தை நெருப்பினாலே அழிக்கிறார். அவ்விதமாக பயங்கரமான அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல பல விதமான காரியங்கள், மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சுற்றுப்புற சூழ்நிலை பாத்தீங்கன்னா என்னென்னமோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குதா இல்லையா? என்னென்னமோ சொல்றாங்க, வெப்பமயமாக்குதல் சொல்றாங்க, என்னென்னமோ ஓசோன் படணும், ஓட்டையாச்சுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க இல்லைங்களா? பல்வேறு பாதிப்புகள் இந்த உலக சூழ்நிலையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி என்ன ஆகும் தெரியவே தெரியா? நீ உலகம் சீக்கிரமா கடந்துவிடும், இந்த உலகம் சீக்கிரமா அழிந்து விடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அன்றா இயேசு கிறிஸ்து எந்த உலகத்தை காமிச்சார்? அன்றா இயேசு கிறிஸ்து பணி செய்தார், ஊழியம் செய்தார், அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்றார். எதை முக்கியமா வலியுறுத்தி பேசினார், எதை காமிச்சார்? தேவனுடைய ராஜ்யம். எதை காமிச்சார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இந்த உலகத்தை பத்தி பேசவே இல்லை, இந்த உலகத்தை பத்தி பேசவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை காமிச்சு, இந்த உலகத்தை காமிச்சு, இந்த உலகத்தை காமிச்சு அவன் வாழ்க்கை நடத்துவான் என்றால், ஐயோ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், பொல்லாத பாவம் நிறைந்த உலகம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் பொல்லாத பாவம் நிறைஞ்சோம். இந்த உலகத்தை ஒருவன் காமிப்பான் என்றால் அவன் இதுல தான் விழுந்து போய் கிடப்பான், பாவத்துல விழுந்துப்பான். இந்த உலகத்துக்கு மேலான பிரமாதமான மேலான மிக முக்கியமான ஒரு உலகம் இருக்குது, அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்தை காமிக்கும்படியான ஒரு வாழ்க்கை, பரலோகத்தை போகும்படியான வழியை காமிக்கிறார்களா? இந்த உலகத்தை காமிச்சு என்ன காரியம்? இந்த உலகத்தை காமிச்சு, இந்த உலகத்தை காமிச்சு, இந்த உலகத்தை காமிச்சு, இந்த சொத்தை காமிக்கலாம், தோற்றத்தை காமிக்கலாம், நகநட்டை காமிக்கலாம், பணத்தை காமிக்கலாம். இந்த உலகத்தை காமிச்சு அவன் என்னத்தை கண்டான்? அவன் என்னத்தை கண்டான்? சந்தோஷத்தை சமாதானத்தை அடைஞ்சானா? இந்த உலகத்தை காமிச்சு, இந்த உலகத்தை காமிச்சு அவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன, வேதம் என்ன சொல்லுது? உலகமும் அது நிச்சயம், வேதத்துல படிக்கிறோம், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் சொல்லுது. உலகம், இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள் ஒழிஞ்சு போயிடும். ஆக இந்த உலகத்தை மையமாய் வைத்து ஒருவன் ஊழியம் செய்வான் என்றால், இல்ல கிறிஸ்துவ ஊழியமே இந்த உலகத்தை மையம் வச்சு ஊழியம் செய்வான், ஊழியமே இருக்காது, அது நாரி போயிடும். அது கிறிஸ்துவ வாழ்க்கையே இருக்கட்டும், இந்த உலகத்தை மையமா வச்சு நீ கிறிஸ்துவ வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பான் என்றால் அவ்வளவுதான், நாரி போயிடும். ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் இந்த உலகத்தை மையமா வைத்து வாழ்ற வாழ்க்கையை சொல்லவே இல்லை. அவன் எங்க போய் கொண்டிருக்கிறான் ஒரு கிறிஸ்துவன்? அவன் எதை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான்? தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம், தேவன் பிரிச்சிருக்கிற ராஜ்யம், அது பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். பரலோகத்தை மையமா, அதைதான் இயேசுவானவர் சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் கிராமம் தோறும் எதை குறித்து? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி, புரியுதா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நற்செய்தியை கொடுக்கணும். அப்ப நீனும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா, அந்த பரலோகத்துக்கு போகணும்னா, அந்த பரம வாசஸ்தலத்தை அடையணும்னா, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அதான் நற்செய்தி. அந்த பாவத்துக்குண்டான அந்த பரிகார பிரயாச்சித்தம் யார் ஏற்றுக்கொண்டார்?
அந்த இயேசு, அந்த இயேசுவை காமிக்கணும். அந்த இயேசு சிலுவையில மறைச்சாரு. அந்த சிலுவை மரணம் யாருக்காக? ஒரு பாவியை மீட்கும்படியாக அந்த சிலுவை மரணம் வைக்கப்பட்டது. அந்த பிதாவாகிய தேவன் அந்த தம்முடைய குமாரனாகிய கடவுளை இந்த உலகத்துக்கு அனுப்பின. அந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல, பாவிகளுக்காகவே தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இன்னைக்கு நீ நானும் பாவத்தில் விழுந்து போன பாவியாய் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த பாவி விடுதலை ஆகணும்னா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி நாம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு மற்றும் ஒரு உலகமாய பொருளாதாரத்துக்கு போகணும்னா, அந்த பரம ராஜ்யத்தை அடையணும்னா, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில யாரு வரணும்? இயேசுவானவர். இயேசுவானவருடைய மரணம் பழிகமாகணும். இயேசு சுவாமி அதுக்காக தான் அவர் வளர்த்து வந்தார். ஒன்னையனிய ரட்சிப்புக்குள்ளா கொண்டு வரும்படியாக, ஒன்னையனிய அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக, உன்னையனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளா கொண்டு போகும்படியாக, அந்த பரிசுத்தமான பரம ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா, முதல்ல நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். இந்த பாவம் மன்னிக்கப்படணும்னா அந்த பரிசுத்தமானவர் ஒரு வரணும். இங்க யார் பரிசுத்தமானவர் இருக்கா? அந்த உலகத்துல யார் இருக்கா? எவருமே இல்ல. அப்ப பரிசுத்தமான கடவுள் கடவுளாகவே, அவர் கடவுள் தாமே, இயேசு குமாரன் தாமே, தேவனாகிய தேவனாகிய கடவுள், நம்முடைய சொந்த குமாரன் இயேசுங்கிற கடவுள் மனுஷனாக உலகத்துல வராரு. அந்த மனுஷனாக வந்து வாழ்ந்து தம்முடைய ரத்தத்தை அந்த பாவிகளுக்காகவே, அந்த பாவி விடுதலையாக்கும்படியாகவே, அந்த பாவத்துண்டான தண்டனையை அவரே ஏற்றுக்கொள்கிறார். அதாங்க நற்செய்தி, அதுதான் நற்செய்தி, நல்ல செய்தி, அதான் நற்செய்தி. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போகும்படியாக அந்த இடத்துல அதான் சொல்ற. அந்த இடத்துல மகத்தான ஒரு மகா உன்னதமான செய்தியை அவர் சொல்லுறார். அந்த இயேசுவானவர் அந்த செய்தி தான் சொல்றார். அந்த இயேசுவான அதான் சொல்றார். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி என்ன செய்தார்? பிரசங்கித்து வந்தார். கவனிச்சீங்களா? பிரசங்கித்து வந்தார். சும்மா வில்லுப்பாட்டு பாடல, சும்மா கூத்து கும்மாளம் போடல, சும்மா இயேசு படம் காட்டல. அந்த இடத்துல என்ன நடக்குது? பிரசங்கித்து வந்தார். பிரசங்கத்தை செய்தார். பிரசங்கத்தின் மூலமாக அந்த நற்செய்தியை கொடுக்கிறார். ஆக ஒரு சபை என்று சொன்னாலே ஏதோ அவசியம் பிரசங்கம். சும்மா பாட்டு பாடிட்டு ஒரு ஆடல் பாடல் குதியாட்டம் கூத்துக்கிட்டு குதியாட்டம் கட்டிட்டு கரகோஷம் பட்டிட்டு கத்தி கூப்பாடை பண்றது இல்ல அங்க வேலைக்காக. அந்த இடத்துல வசனம் தெல்ல தெளிவா சொல்லுது, இயேசுவானவர் எதை முக்கியப்படுத்தி செய்தாரு? அந்த நற்செய்தியை பிரசங்கித்தார். பிரசங்கத்தின் மூலமா, அந்த செய்தியின் மூலமாக, அந்த செய்தியை அந்த ஆத்மா சுமத்துல கொடுக்கிறார். அந்த செய்தி ஆழமாய் தொடப்படுறது. ஆகவே இன்னைக்கு சபைக்கு எது அவசியம்? பிரசங்கம். பிரசங்கத்தினாலே ஆத்மாக்கள் தொடப்படுகிறார்கள். பிரசங்கத்தினாலே, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமாக அந்த இயேசுசாமி செய்த அந்த அருமையான ஒரு திட்டம் மாதிரியேதான் அப்போஸ்தலர் காலத்திலையும் கூட அதை பின்பற்றி போனார்கள். இயேசுசாமி செய்ததுதான் அதை அப்படியே பின்பற்றி போனார்கள். வேற எந்த மாற்று கருத்தே இல்ல, வேற எந்த மாற்றமும் இல்ல, வேற எந்த வேற வழிமுறையை கையாளவே இல்ல. இயேசுசாமி என்ன செய்தாலும் அதுதான் பின்னாடி வந்த அப்போஸ்தலர்கள், பின்னாடி வந்த ஊழியர்கள், பின்னாடி வந்த சீடர்கள் அதைதான் கையாண்டாங்க. வேற ஏதாச்சும் மாற்று முறை கையாண்டாங்களா? இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க. சினிமா படம் காட்டலாம், அப்படியா செஞ்சாங்க? இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க. கூத்து நடத்தலாம், இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க. ஜாலியா டான்ஸ் ஆடலாம், அப்படியா செஞ்சாங்க? இயேசுக்கு பின்னாடி வந்த சீடர்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க? இயேசுசாமி என்ன செய்தார்? பிரசங்கித்து வந்தார். அததான் இவங்களும் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பக்கம் 163 பக்கம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 163 பக்கம், 163 பக்கம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம். அங்க என்ன செய்யறாங்க? அங்க பாருங்க, அந்த பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அந்த இடத்துல பேதுரு அப்போஸ்தலன், அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். இப்படி பாத்தீங்கன்னா அப்பொழுது பேதுரு, அங்க பாருங்க 14 வசனம், இரண்டாம் அதிகாரம் 14 வசனம் ஆரம்பிக்குது. அப்பொழுது பேதுரு பனிரோரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யறார். இப்படியே ஆரம்பிச்சு எங்க முடியுது பாருங்க, 36 வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள்கள் என்றான். அங்க பாருங்க 37 வசனம் என்ன நிகழ்கிறது? 37, இதை அவர்கள் கேட்டு பொழுது, இதை அவர்கள் கேட்டு, எதை கேட்டார்கள்? வில்லுப்பாட்டையா, டான்ஸையா, கூத்தையா, எதை கேட்டாங்க? தேவனுடைய வார்த்தை அங்கு பிரசங்கிக்கப்பட்டது. அந்த சீடன் அந்த பேதுரு பிரசங்கிக்கிறான், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறான். இதை அவர்கள் கேட்டபொழுது, 37 பாருங்க, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, என்னங்க, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனிச்சீங்களா? அப்ப இந்த இடத்துல பிரசங்கம் நிகழ்கிறது. அந்த இடத்துல சீடன் பிரசங்கிக்கிறான், பிரசங்கத்தை கேட்கிறாங்க. அங்க கேட்கிற ஆத்துமாக்கள் என்ன செய்யுது? இருதயம் குத்தப்படுது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அங்க ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்து ஒரு நற்செய்தியை பிரசங்கிக்கணும். இதுதான் ஏசாமி செய்து முடித்தார். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், லூகா 8:1 தெல்ல தெளிவாக செய்த பட்டணங்கள் தோறும் கிராமம் தோறும் எவ்வளவு மும்முரமாய் தன்னுடைய பணியை செய்தவர்களா இருப்பார்களேன், எவ்வளவு மும்முரமாய் தன்னுடைய பணியை விடாபிடியாய் செய்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசுமானுடைய பணி, அவர் அயராக உழைத்து, அவர் கடின உழைப்போடு உழைத்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார், பிரசங்கத்தின் மூலமாக. அப்ப எது அவசியம் ஒரு சபைக்கு, ஒரு ஆத்மாவுக்கு எது அவசியம்? பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை. எது அவசியம்? தேவனுடைய வார்த்தை. இயேசு சாமி அதான் செய்தார், நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை, நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யத்தை காமிச்சார். தேவனுடைய இந்த உலகத்தை காமிக்கிற, இந்த உலகம் பொய்யும் பித்தநாட்டும் பாவம் நிறைந்த உலகம், பாழும் உலகம், பொல்லாத உலகம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் அடங்கி கிடக்கிறது வேதம் தெளிவா சொல்லுது. இந்த உலகத்தின் அதிகாரமாகிய அதிகார பிரபுன்னு சொல்லுது. பிசாசினால் ஆட்டி படைக்க முடியும் அந்த உலகத்துல. நீ என்ன சாதிக்க முடியும்? நீ என்ன சாதிக்க முடியும்? இந்த உலகத்திட்டிருந்து வெளியே வந்து பரலோக ராஜ்யத்து, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிற மனுஷனா எழும்ப வேண்டுமா இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற மனுஷனா நீ வர வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்துல நீ உழன்று உழன்று போவ என்றால் எங்கதான் போவ? எங்கதான் போவ? அவன் எங்கதான், அவனுடைய முடிவு எங்க? நரகத்துதான் போவான். ஆமா, உலகம் 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 சொல்லி உலகத்திலே உழன்று கொண்டிருப்பான் என்றால் அவனுடைய முடிவு எங்க? நரகம்தான். ஏன்? அங்க யாரும் இல்ல, அங்க கடவுள் இல்ல. அவன் பிசாசு பிசாசு இச்சைகளின்படி போகிறான். அவனுடைய வாழ்க்கையில நரக அழிவு தண்டனையை பெற்றுக் கொள்கிறான். எவ்வளவு பரதம் பாத்தீங்களா? இதுல இருந்து விடுபட முடியாததான் அன்றா இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாக அவர் எதை காமிச்சார்? தேவனுடைய ராஜ்யத்தை காமிச்சார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு அவசியம்? நானே நீனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும். பரலோகத்துக்கு போனா அந்த நற்செய்தி நீ கேட்கணும், நற்செய்தி நீ கேட்கணும், அந்த நல்ல செய்தியை கேட்கணும். அது என்ன செய்தி? அந்த இயேசு சாமி செய்த அந்த பிரயாச்சித்தம், இயேசு சாமி எனக்காக அந்த பாவத்தை விளையேற பெற்ற அந்த பயங்கரமான அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டாரே. இயேசு சாமி உனக்காக எனக்காக தம்முடைய விளையேற பெற்ற ரத்தத்தை மரணம், அந்த சிலுவை மரணத்துல தொங்கினார். அந்த சிலுவை மரணம், ஐயோ எவ்வளவு பெருது! நீனும் நானும் பெற வேண்டிய தண்டனையை அந்த இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசு சுவாமி அந்த மரணத்துல தன்னுடைய பயங்கரமான அந்த ரத்தத்தை சிந்தினார். அந்த விளையேற்பற்ற விளைக்கிரயத்தை செலுத்தி உன்னையே நீ மீட்கும்படியாக செய்தார். நீனும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. நீனும் நானும் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், நீனும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நீனும் நானும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் வேற யார் இந்த உலகத்துல இருக்கா? வேற எவருமே இல்லை. எல்லாரும் ஒருவனாகினும் நீதிமான் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஒருவனும் யோகியாக கிடையாது. அப்ப பரிசுத்தமான கடவுள் தாமே இந்த உலகத்துல வந்து உன்னை என்னை மீட்கும்படியாக நீனும் நானும் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் விளைக்கரத்தை செலுத்தி நம்மை மீட்கிறார். அந்த பாவத்தின் அழிவிலிருந்து நம்மை மீட்கிறார். நரக அழிவிலிருந்து நம்மை மீட்கிறார். நரக தண்டிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து எங்க அழைத்து செல்கிறார்? பரலோக ராஜ்யம். இப்ப நீனும் நானும் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகிற மக்களாய் காணப்படணும். போகிறோமா? அந்த பரலோராஜ்யத்தை சுதந்திரிக்கிற மக்களாய் இருக்கிறோமா? அதான் இயேசுசாமி பட்டணங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமம் தோறும் தேவனுடைய ராஜ்யத்து குறித்து நற்செய்தியை சொன்னார், நற்செய்தியை காமித்தார். நல்ல செய்தி, இயேசுவின் மூலமாக வருகிற மெய்யான மீட்பு, விடுதலையை காமிச்சார். அவர் தான் ராஜா, அவர் தான் இயேசு சாமின்னு சொல்லி, அவர் தான் கடவுள்னு சொல்லி, அவர் தம்மை தான் எவ்வாறு நான் கடந்து போக போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி தெள்ள தெளிவாக சொல்லிக்கொண்டே வந்தார். தான் தான் ஒரு கடவுள் என்று சொல்லி காண்பித்துக் கொண்டே வந்தார். அந்த நற்செய்தியை காண்பித்து பிரசங்கித்து வந்தார். பிரசங்கத்தை செய்தார், செய்தி வார்த்தையை விதைத்தார், தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நீனும் நானும் எதை முக்கியமா கவனிக்கணும்? தேவனுடைய வார்த்தை. நீனும் நானும் எதை முக்கியமா கேட்கணும்? தேவனுடைய வார்த்தை. நீனும் நானும் எதை முக்கியமா மையமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மையமா எது இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய இருதயம் குத்தப்படுகிறது. அந்த வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் ஆழமாய் சந்திக்கப்படுகிறது. அந்த வார்த்தை நம்முடைய இருதயம் மாற்றமடைகிறது. அதான் அடுத்த பகுதிக்குலாம் கடந்து சொல்லுறோம். தேவனுடைய ராஜ்யத்து குறித்து பிரசங்கித்தார், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி பிரசங்கித்தான் சொல்லி படிச்சோமா இல்லையா? அதோட முடிக்கல. அந்த பிரசங்கம், அந்த வார்த்தை ஒரு மனுஷனை எவ்வாறு மாற்றுகிறது பாருங்க. அந்த வார்த்தை அந்த ஒரு மனுஷனை எவ்வாறு அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு எவ்வாறு நடப்பிக்கிறது பாருங்க. சும்மா சாதாரணமான காரியம் இல்ல. காமராஜர் பேசினாரு, இந்த அரசியல்வாதி பேசுறான், அந்த அவன் மேடையை போட்டு கத்துறான், மைக்கு போட்டு கத்துறான், அதனால நான் பாதிக்கப்பட்டு சொல்ல முடிகிறதா? சொல்ல முடிகிறதா? மேடையை போட்டு எத்தனை பேர் கத்திட்டு போறாங்க, அதனால என்னத்தை கண்டறீன்னு? ஊருக்கு ஊர் மேடையை போட்டு கட்டுறான், கத்துறான் இல்லையா மைக்கு பிடிச்சிட்டு? என்னத்தை கத்தான்? என்னத்தை கண்டான்? அதை கேட்கற ஏதாச்சும் மாற்றம் அடைந்தானா? ஏதாச்சும் கண்டானா? ஆன்னு கை தட்டுவான், அவ்வளவுதான், முடிஞ்சுக்காத. அவன் ஏதாச்சும் பேசினானா எல்லாம் சேர்ந்து கூட்டா கை தட்டுவாங்க, அவனுக்கு மாலையை போடுவாங்க, முடிஞ்சு. அதோட இரவு நேரம் கட்டி மூட்டை கட்டிட்டு போயிட்டே இருப்பான், அவன் கார்ல போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான், முடிஞ்சுக்காத. ஏதோ காசு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் மாற்றம் நடந்துச்சா? இன்னைக்கு நிறைய பேர் மைக்க பிடிச்சு கத்துறாங்க, ஏதாச்சும் மாற்றம் நடந்துச்சாங்க? அது கேட்கிற மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோ, தேவனுடைய வார்த்தை ஒன்றே உன்னுடைய இறுதி ஆழமாய் குத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை ஒன்றே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க முடியும். சும்மா இல்ல, சாதாரண வாழ்க்கை இல்ல, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஒரு மாற்றம் கொண்ட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்கென்று வாழும்படியான வாழ்க்கை. அங்க பாருங்க என்ன நிகழ்கிறது. ரெண்டாம் வசனம் அங்க பாக்குறோம். அங்க லூக்கா புஸ்தகம் 8 லூக்கா புஸ்தகம் 8 90 பக்கம், லூக்கா புஸ்தகம் 8 90 பக்கம், 90 லூக்கா புஸ்தகம் 8 வசனம் அங்க பாருங்களேன். அவர் பொல்லாத ஆவிகளையும், கவனிச்சீங்களா? லூக்கா 8 வசனம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின. கவனிச்சீங்களா? அங்க 2 வசனம் கவனிச்சீங்களா? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாலும். 2 வசனத்தில் என்ன நிகழ்ந்திருக்குங்க? சில ஸ்திரீகளை குறித்து படிக்கிறோம், பெண்கள், சில பெண்களை குறித்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றத்தை அங்க பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றம், அவர் பொல்லாத ஆவிகளை நீக்கினார், பொல்லாத ஆவி பிடித்த மக்களை விடுதலை ஆக்கினார். மாத்திரமல்ல, சில பெண்களை குறித்து பார்க்கிறோம். அதுல அந்த முக்கியமான இடத்துல யாரு? வியாதிகள், ஆவி வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும். அவருடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்ததுங்க? குணமாக்கப்பட்டார்கள். இன்னொரு ஸ்திரீ, அவ யாரு? 7 பிசாசுகள் நீங்கின மகளேனால் எனப்பட்ட மரியாலும். எத்தனை பிசாசுங்க? 1 பிசாசு இல்ல, 2 பிசாசு இல்ல, 3 பிசாசு இல்ல, 4 பிசாசு இல்ல, 5 பிசாசு இல்ல, 6 பிசாசு இல்ல, எத்தனை பிசாசு? சும்மாவா? இவ்வளவு படு பயங்கரமான ஒரு கொடிய வாழ்க்கை, பிசாசு பிடிச்ச ஒரு ஸ்திரீ. புரிஞ்சுதா? எதுக்கு அடிமையான, எதுக்கு அடிமையா இருந்த ஸ்திரீ? எதுக்கு அடிமையா இருந்தா அந்த பெண்மணி? பிசாசுக்கு அடிமையா வாழ்ந்தா. பிசாசுடைய அலகடிப்பு, பிசாசுடைய ஆர்ப்பாட்டம், பிசாசு பிடிச்ச சாதாரணமான ஒரு, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பிசாசுக்கே ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க இல்லைங்களா? எத்தனை பிசாசுங்க? 7 பிசாசுனாலே பீடிக்கப்பட்டு, அப்படின்னு ஒரு கொடிய ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும் இல்லைங்களா? புரியுதா? அப்ப இவருடைய வாழ்க்கை என்னாக்கப்பட்டது? அவர் யார்? அவர் யார்? அவர் யார்? அவர் இயேசுங்கிற கடவுள். அந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில இருந்த பயங்கரமான கொடிய வேதனை நிறைந்த பயங்கரமான வியாதி, கொடிய வியாதினாலே பீடிக்கப்பட்டிருந்த, அழிகளிக்கப்பட்ட பிசாசினால அழிகளிக்கப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கை என்னாக்கப்பட்டது? விடுதலையாக்கப்பட்டது. They were delivered fully by the Lord Jesus Christ. இயேசு என்ற கடவுளாலே அவர்கள் முழுமையாக விடுதலையாக்கப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சுதா? 2 காரியம் அந்த இடத்துல தான் பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையாக்கப்பட்ட இருதயம், அந்த இடத்துல காஸ்பல், அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், அவருடைய வாழ்க்கையில விடுதலை அடைந்தார்கள். தேவனுடைய வார்த்தை சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்கொள்ளப்பட்டையும் தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையதான் இருக்கிறேன்னு சொல்லி படிக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கையும் சாதாரணமா நினைச்சு கூடாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, ஒரு மாற்றம் அடைந்து குணமாக்கப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன, குணமாக்கப்பட்ட வாழ்க்கை, விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த இடத்துல சும்மா சாதாரணமாய் நடந்தது நினைச்சீங்க, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் குணமாக்கப்பட்டார்கள். கவனிச்சீங்களா, சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்களே மகதலைனா என பட்ட மரியாலும். அந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது, இருதயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசு ஏற்கனவே அவங்களுடைய எவ்விதமான வாழ்க்கை பாவத்தில் விழுந்து போன வாழ்க்கை. நிச்சயமாக ஒரு இயேசுவை அறியாத மனுஷன், இயேசுக்குள்ள வராத மனுஷன் அவன் எதுல விழுந்து போய் கிடக்கிறான், பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறான். அப்ப பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறான் மனுஷன் யாருக்கு பின்னாடி போகிறான், அந்த பாவத்தின் அதிபதி ஆகிய பிசாசு பின்னாடி போய் கொண்டிருக்கிறான். புரிந்ததா, இப்ப நீ எப்படி இருக்க ஆராய்ஞ்சுப்பாரு. இப்ப நீனும் இந்த இடத்துல இருக்கிற, இந்த இடத்துல முன்னால் வாழ்ந்து பிசாசினால் பிடிக்கப்பட்ட மக்களும் நீனும் ஒண்ணுதான். புரியுதா, நீ எங்க இருக்க, பிசாசுனால நீ எங்க இருக்க, இயேசுவை அறியாதபடி இன்னுமா இயேசுக்குள்ள வராதபடி வாழ்ற மனுஷனுடைய வாழ்க்கை பிசாசுனால பிடிக்கப்பட்ட வாழ்க்கை, பிசாசுடைய அதிபதிக்கு கீழடங்கி வாழ்ந்த வாழ்க்கை. அதான் வேதத்தை நாங்க படிக்கிறோம். இது பத்திரமா வச்சுக்கோங்க, எபேசியர் 2 அங்க என்ன சொல்லுது பாருங்க, தெல்ல தெளிவாக எபேசியர் புசுகம் 2:1 264 அங்க பாருங்க, எபேசியர் 2:1-2 இவங்க ஒரு காலத்துல எதுக்கு அடிமையா இருந்தாங்க, தெல்ல தெளிவா சொல்லுது பாருங்க, ஒரு காலத்துல இவர்கள் எதுக்கு அடிமையா இருந்தாங்க, 264:2. இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அக்கிரமங்களினாலும், எப்படிங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அந்த ஆண்டவர் தான் உங்களை உயிர்ப்பிச்சாருப்பா. எப்படி பாருந்தீங்க, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரிச்சு போய் கிடந்தீங்க. அப்புறம் பாருங்க 2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே முன்னாடி எப்படி இருந்தீங்க, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், எப்படிங்க, இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியேற்றுகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபுனா பிசாசு. இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் எழுதினாரு, ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்கப்பா, ஆண்டவர் உங்களை எவ்வளவு வாங்கி உயிர்ப்பித்தார், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போன உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அப்ப ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, பாவத்துல விழுந்து போனாங்க, மரிச்சு போய் கிடங்காங்க. அக்கிரமத்தினால பாவத்தினால மரித்து போனது மாத்திரமல்ல, ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு கீழ்படிஞ்சிருந்தாங்க. புரியுதா, அப்ப இயேசுக்குள்ள வரவுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை யாருக்கு கீழ்படிஞ்சாங்க, பிசாசுக்கு. அக்கிரமனாலும் பாவத்தினாலும் மரித்து போய் கிடக்கிற வாழ்க்கை. அதுதான் இந்த ஸ்திரீகளும் 2 லூகா 8 படிக்கிறோமா இல்லையா, லூகா 8 2 இங்க பாக்குறோமா இல்லையா, இந்த 90 பக்கத்துல அங்க எப்படி இருந்தாங்க, இந்த ஸ்திரீகளும் இப்படிதான் வாழ்ந்தாங்க. பாவத்துல விழுந்து போன மக்கள், பிசாசு பிடியிலே பிடிக்கப்பட்ட மக்கள், விடுதலை இல்லாதபடி அலைகழிக்கப்பட்ட மக்கள், நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, விரக்தியோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு நிறைந்த வாழ்க்கை. எப்படிங்க, இயேசு விடுதலை ஆகிறதுக்கு முன்பதாக, குணமாகிறதுக்கு முன்பதாக, இயேசு அவர்களுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக. புரியுதா, ஆனா இன்னைக்கு யார் விடுதலை ஆக்கினா, இயேசு ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கின பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில பெருத்த ஒரு மாற்றம், அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு விடுதலை. அங்க அதான் பாக்குறோம், அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்தார்களாம், அந்த இடத்துல அவர்கள் அந்த அந்த ஸ்திரீகளும் சரி, அந்த ஸ்திரீகளும் சரி, அந்த அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மெய்யான அந்த தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் முழுக்க முழுக்க தேவனுக்கு உரிய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற அநேக ஸ்திரீகளும் 3 பின்பதி பாருங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீகள் மாத்திரமல்ல, இன்னொரு ஸ்திரீ ஏரோதின் காரியக்காரன கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிரிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் யாரோட கூட இருந்தாங்களாம், யாரோட கூட இருந்தாங்களாம், 3 அங்க பின்னாடி என்ன சொல்லுது, அவருடனே இருந்தார்களாம். யாரோட, யாரோட, அவருடனே இயேசுக்கு பின்னாடி, இயேசுக்காக, இயேசுக்கென்று வாழ்ந்தார்கள். இவர்கள் ஒரு காலத்துல இயேசுடைய பிள்ளைகளாய் வாழல, இவர்கள் ஒரு காலத்துல இயேசுக்குரிய பிள்ளைகளாய் வாழல, இயேசுக்குள்ள வரல, இவர்கள் உலகத்தின் பின்னாடி போய் கொண்டிருந்தார்கள், உலகம் பேசுற பேச்சுக்கு போய்கிட்டு இருந்தார்கள், சொந்தம் பேசுற பேச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. இயேசுனா அவர்கள் பிடிக்காது, இயேசுனா அவர்கள் இயேசுவார்கள், இயேசுனா அவர்கள் தூர தூக்கி போடுவார்கள், இயேசுனா பிடிக்காது. புரியுதா? இன்னைக்கு உலகம் அப்படிதான் செய்யுது. இன்னைக்கு உலகம் செய்யுதா இல்லையா? இயேசுனா பிடிக்குதா? இயேசு அமையத்தவர்களுக்கு பிடிக்காது. எதுக்கு கோயிலுக்கு போற, எதுக்கு ஆலயத்துக்கு போற, எதுக்கு சர்ச்சுக்கு போற? அந்த சாமிக்கு நமக்கு ஒத்து வராது. அப்படி சொல்றாங்களா இல்லையா? பாரு எப்படி பாத்தீங்களா? ஏன் இன்னுமா உன் பாவத்துல உட்கார வச்சுட்டு இன்னுமா அழிவை நோக்கி போகும் முடியாது? பிசாசுடைய தந்திரம். சொந்த தாய் தகப்பனே சொல்லிக் கொடுப்பாங்க, சொந்த சொந்த பந்தங்களே சொல்லிக் கொடுக்கும், சொந்த மாமா மச்சனே சொல்லிக் கொடுக்கும். அவங்களுக்கு இது தெரியாது. தெரிஞ்சா சொல்லுவாங்களா? இது எப்படிப்பட்ட வழி? இது எந்த எங்க போகிற வழி? இது எங்க போகிற வழி? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி. நல்லா புரிஞ்சுக்கோ, இது இது எதை நோக்கி போகிற வழி? பரலோக ராஜ்யத்துக்கு போற வழி. ஆனா உலகம் சொல்ற வழி எப்படிப்பட்ட வழி? நரகத்துக்கு போகிற வழி. உலகம் பரலோக ராஜ்யத்தை காமிக்குதா? சொந்த பந்தமோ மாமா மச்சனோ சொந்த தாய் தகப்பனோ நண்பர்களோ பரலோகத்தை காமிக்கிறாங்களா? காமிக்கிறாங்களா? அவங்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தும் மாற்றத்துக்குண்டான வழியை காமிக்கிறாங்களா? இனிமாதான் பாவத்தை ஊட்டி கொடுக்குறாங்க. இனிமாதான் செல்போனு ஆண்ட்ராய்ட் போனு காமிச்சு 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 காமிச்சு, இனிமா பணத்தை காமிச்சு காமிச்சு காமிச்சு, இனிமா படிப்பை காமிச்சு காமிச்சு, இனிமா பதவி பதவி ஆசையில, இனிமா உலக ஆசையில, இனிமா உலக இச்சையில உழுந்து போய் நாரி போகும்படியான உலகம் போயிட்டு இருக்குதா இல்லையா? வாழ்க்கை எங்க மாறிச்சு? தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கிறான். அப்படி சொல்றவன் மாற்றப்பட்டானா? எதுக்குடா போற, எதுக்குடா அங்க போற, அதுக்கும் அதுக்கும் நமக்கு ஒத்து வரான்னு சொல்றவன் அப்ப அவன் வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கிறானா? நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கிறானா? உருப்படியான வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கிறானா? ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றானா? அப்படி சொல்றவன் சிந்திச்சுப்பாரு. அவங்க எதுக்கு, அவங்க என்ன அறியாமையில சொல்றாங்க? அவங்க எது அறியாமையில சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியல இயேசு வழினா என்னன்னு. தெரியல. நீ தெரிஞ்சிருப்பா என்றால் என்ன பண்ணணும்? இங்க பாத்தியா, இங்க பாத்தியா, ரெண்டாம் வசனத்துல அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது, குணமாக்கப்பட்டது, விடுதலையாக்கப்பட்டார்கள். ஏழு பிசாசினால பிடிக்கப்பட்டிருந்த ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டார். அப்படின்னா பாத்துக்கோங்க, அந்த இயேசு என்கிற கடவுள் சும்மா சாதாரணமானவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, சாதாரணமானவர் அல்ல. அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த கடவுள், அவ்வளோ பெரிய கடவுள். நீனும் நானும் கும்புற தெய்வம், இயேசு என்கிற தெய்வம் சும்மா சாதாரணமான கடவுள் அல்ல. இன்னைக்கு உலகம் எதை பின்பற்றி போயிட்டு இருக்குதுங்க? புரியுதா? இன்னைக்கு கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு என்னென்னவோ நிறைய கடவுள் சொல்றாங்க. இப்படியான வல்லமையை பார்க்க முடிகிறதா? ஆனா இயேசுங்கிற கடவுள் வல்லமை கொண்ட கடவுள், அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள். அதனாலதான் பாவத்தை, அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார். இன்னைக்கு கடவுள் சொல்ற பெயர்ல இன்னைக்கு பாவத்தை ஊட்டி கொடுக்கறாங்களா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடவுள் பாவத்துக்கு உறுதுணையா போயிட்டா இருக்க? கடவுள் சொல்லிட்டு, கடவுள் சொல்லிட்டு சொல்லிட்டு பாவத்துக்கு உறுதுணையா போயிட்டு இருக்க கடவுள் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? பாவத்துக்கு காசு கொடுக்குற கடவுள்லாம் இருக்குதா இல்லையா? குவாட்டர் அடிக்கிற கடவுள் இருக்குது, ஊத்தி கொடுக்குற கடவுள் இருக்குது, இருக்குதா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் பாக்குறோம், அசுத்தங்கள். கடவுள் சொல்லி பேர்ல அசுத்தங்கள் நிரம்பி கிடக்குது. பரிசுத்தம் இல்ல. எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? கடவுளுக்கே குணம், கடவுளுக்கே உரிய குணத்தை பாக்குறோமா இல்லையா? அவர் தான் இயேசு ஆண்டவர். அந்த கடவுள் தான் இயேசு ஆண்டவர். அந்த இயேசு சாமி தம்முடைய வல்லமையை காமித்தார். அவர் யார் என்று தம்முடைய வல்லமையை காமித்தார். அவர் குணமாக்குற மாத்திரம் இல்ல, அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அப்ப குணமாக்குறார் என்று சொன்னால் யாரால் மட்டுமே குணமாக்க முடியும்? யாரால் மனுஷனால் குணமாக்க முடியுமா? இப்பேற்பட்ட பயங்கரமான கொடிய வியாதி, இப்பேற்பட்ட பயங்கரமான பிசாசுனாலே ஏழு பிசாசுகள், ஒரு பிசாசு ரெண்டு பிசாசு இல்ல, ஏழு பிசாசு நிறைந்த ஒரு ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டாலும் சொன்னால் சாதாரணமான, அவர் சாதாரணமான சொல்ல முடியுமா? அவர் எத்தனை கொண்டவரா இருக்க முடியும்? கடவுள். He is the only God. புரியுதா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கடவுள் சொல்லிட்டு, ஆனா என்ன விடுதலை, என்ன மாற்றம்? நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இயேசுங்கிற கடவுள் எவ்வளவு பயங்கரமான ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சாதாரணமான காரியம் இல்லைங்க. இன்னைக்கு நீனும் நானும் எதுல விழுந்து போய் கிடக்கிறோம்? இந்த ஸ்திரீயை போல பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறோம். இந்த ஏழு பிசாசு, ஏழு பிசாசு மூழ்கி போய் கிடந்தா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசுனால அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோமா இல்லையா? நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தைகள் கடவுள் பிரியமா இருக்குதா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில விடுதலை எங்க? சும்மா வெள்ள சொக்கா போட்டுட்டு, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு, ஹாய பைக்ல போயிட்டா மட்டும் பத்துமா? நான் பதவி வேற, நான் பட்டம் வாங்கிட்டேன், பதவிக்கு போயிட்டேன், இல்ல நான் நிறைய காசு சம்பாதிக்கிறேன் போதுமா? இனிமாதான் நாரி போய்கிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குதா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில என்னென்னமோ வாழ்க்கை தரம் உயர்த்திக்கிட்டாலும் அவன் வாழ்க்கை மாறிடுச்சா? அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டானா? அவனுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கொண்டு வந்தானா?
புரியுதா? ஆனா இயேசு சாமிட்டு வந்த மக்களுடைய வாழ்க்கையில முழுமையான விடுதலை, கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், அவனுடைய வாழ்க்கையில விடுதலை, முழுமையான விடுதலை. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி வரும் பொழுது முழுமையான விடுதலையை பார்க்கலாம். இங்க பாக்குறோமா இல்லையா? சாட்சியை பாக்குறோமா இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை அடைந்தார்கள். They were completely delivered. அவங்களுடைய வாழ்க்கையில பிசாசினாலே அடிமைத்தடுத்து வாழ்ந்த மக்களும் இருந்தார்கள் ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு விடுவிக்கப்பட்டார்கள், அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இயேசுக்கு பின்னாடி சொல்ற மக்களாய், இயேசுவோடு கூட இருக்கிற மக்களாய், அடே அப்பா கவனிச்சிங்களா? அடுத்ததாக மூணாவதா கடைசி அங்க பாக்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையில. அங்க பாருங்க, அவர்கள் இயேசுவை பின்பற்ற, இயேசுவை கொண்ட மக்கள் மாற்றப்பட்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தின் விளைவு அவங்க செயல காட்டுறாங்க. நான் ஏசாமி ஏற்றுக்கினேன், நான் ஏசாமி மாறிட்டாருன்னு சொல்றதுல பேசல, அவங்க செயல காட்டுறாங்க. மூணாவது அதான் பாக்குறோம், மூணாவது காரியம் அங்க பாருங்க, அங்க மூணாவது வசனம், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும், சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு, கவனிச்சீங்களா, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும். அடே அப்பா, அவங்க என்ன செய்தாங்க? அவங்க என்ன செய்தாங்க? சும்மா இயேசு விசுவாசம் கை தூக்கிட்டு வந்தாங்களா? அவங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்தாங்க மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஊழியம் செய்தாங்க சொல்லும் போது சும்மா சாதாரணமான காரியம் இல்ல. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இயேசுக்காக தியாகம் செய்தார்கள், தியாகம் செய்யறாங்க. ஊழியம் செய்யறான்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவர்கள் இயேசுக்காக, அதாவது நீ ஊழியக்காரனா தான் ஆகணும் இல்ல, நீனும் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யலாம். அதோ அந்த மக்கள் அதான் செஞ்சாங்க. அந்த ஸ்திரீகளும் இங்க வந்து நிக்கணும்னு இல்ல, நீ இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யலாம். அவங்க வேலை பார்த்தாங்க, வேலை ஸ்தலத்துல ஊழியம் செய்தாங்க. நீ யாரா இருக்கட்டும், அந்த இடத்துல நீ வேலை ஸ்தலத்துல இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்துற மனுஷனாக, இயேசுக்கு பிரிய மனுஷனாக, இயேசு குறித்து சொல்ற மனுஷனாக, அவருக்கென்று பணி செய்கிற மனுஷனாக அவர்கள் வாழ்ந்தார். நீ அபிதமாக செய்கிறாயா? அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். மாத்திரம் அல்ல, அவர்கள் தங்களை, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற, அங்க பாருங்க அங்க என்ன சொல்லுது, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில, அடேப்பா ஒரு காலத்துல அவங்களுடைய ஆஸ்தி பெருசா இருந்துச்சுங்க, அவங்களுடைய ஆஸ்தி தான் முக்கியம்னு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தங்களுடைய ஆஸ்திய கொடுக்கறாங்க. புரியுதா? ஒரு காலத்துல ஆஸ்தி சொத்து மேல குறியா இருந்தாங்க. புரியுதா? சொத்து தான் அவங்களுக்கு வாழ்க்கை, சொத்து தான் அவங்களுக்கு உலகம், சொத்து தான் அவங்களுக்கு வேலை, அவங்க காசுன்னு குறியா இருந்தாங்க. காசு மேல ஆசைப்பட்டு காசே பைத்தியமா அலைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ஸ்திரீகள். ஆனா எது அவங்களுடைய வாழ்க்கையில, யாரு அவர்களுடைய வாழ்க்கையில தொட்டாரோ, அந்த இயேசு சாமி அவர்களுடைய இருதயத்துல எப்ப வந்தாரோ, அந்த ஆஸ்தியில ஒண்ணுமே இல்லை. அந்த ஆஸ்தி என்ன செய்யறாங்க? கொடுக்கறாங்க. புரியுதா? அந்த ஊழியத்துக்கு கொடுக்கறாங்க, ஊழியத்துக்காக செலவு செய்யறாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு சுயத்துக்காக உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, உங்களுடைய ஆஸ்தியிலே ஊறி போய் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அப்படியாக ஆஸ்தியை ஊறி போய் வேணா அவன் எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கான், எதோட எதை பின்பற்றி போறான்னு அர்த்தம், அவன் எதை பின்பற்றி போறான்னு அர்த்தம், அவன் ஆஸ்தி தான் முக்கியம், அவன் சொத்து தான் முக்கியம், அவன் எதன் பின்னாடி போறான், பார்த்தவன் எதன் பின்னாடி போறான், பாவம் எங்கிற உலகத்து பின்னாடி போறான். ஆமா, உலக மனுஷன் உலக பின்னாடி போறான். அப்ப எங்க தான் போக முடியும்? அவன் முடிவு நரகம் தான். புரியுதா? உலகத்துல இந்த ஸ்திரீகள் அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. ஆஸ்தி அவங்களுடைய பணம் தான் முக்கியம் சொல்லி. ஆனா இன்னைக்கு இயேசுனால் மாற்றப்பட்டார்கள், இயேசுடைய வாழ்க்கை தொடப்பட்டது, இயேசுடைய வார்த்தை தொடப்பட்டது, அவங்களுடைய இருதயம் குணமாக்கப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்டது. இன்னைக்கு தங்களுடைய ஆஸ்தினாலே ஊழியம் செய்யறாங்க. ஆமா, செலவு செய்யறாங்க. ஒரு காலத்துல எனக்கு என்னுடைய காசு நான் செலவு செய்யணும் எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இல்ல, அவங்க செலவு செய்யறாங்க. ஊழியத்துக்குன்னு எவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கா இல்லையா? செலவு செய்யறாங்களா இல்லையா? பெட்ரோல் போட வேண்டியிருக்குது, இல்ல பிள்ளைகளுக்கு தீனி வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, இல்ல சண்டே கிளாஸுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, இல்ல ஏதோ செலவு, ஒரு சர்ச்ல என்ன செலவு செய்யறோமா இல்லையா? முன் வந்தார்கள். ஒருத்தர் கூட்டு போறதுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்கணும், இல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஒரு ஆத்மாவை கொண்டு வரதுன்னா அவங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்கணும், அவங்களுக்கு பஸ் செலவு கொடுக்கணும். இல்ல சும்மா சாதாரணமான காரியம் இல்ல, மீட்டிங் நடத்தினா எல்லா சேர்ந்து செலவு செய்யணும், எல்லா செய்யணும் இல்ல. ஒரு ஆத்மாவை நீ ஒரு ஆபீஸ்ல பாத்தியா, இருக்கிற இடத்துல வேலை பார்க்கற இடத்துல நீ ஒருத்தர் ஒரு நண்பர்கிட்ட பேசுறியா, அந்த தம்பிட்ட நீ பேசி சத்தியத்தை சொல்றியா, அவனுடைய வாழ்க்கையில ஐயோ நீ அனுக்கணும் வரணும் ஆசைனா அப்படின்னு சொல்லும் போது வா வா வந்து நிக்கிறவா சர்ச்ல வந்து நீ அப்படி சொல்றதா, இந்த பஸ்ஸுக்கு வச்சுக்கோ வா சீக்கிரம் அப்படின்னு நம்ம என்ன செய்வான், பஸ்ஸுக்கு காசு கொடுப்பான். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அவனுக்கு ஆசை இருக்குது, என்ன நானும் வரேன்னா எங்கன்னா சேர்த்துக்க சொல்றேன்னா அப்படி சொல்றான். அதோட முடிச்சு போயிடுறதா அவனுக்கு என்ன சொல்ற, இந்த பஸ் காசு வச்சுக்கோ வா. தன்னை கூட நமக்கு காசு குறைவா கூட இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம், இந்த நீ வச்சுக்கணும், நீ வா வந்து சேரு, நான் பாத்துக்கலாம் வா, நான் நடந்து கூட வரேன், நீ வா. செய்வான செய்ய மாட்டானா? நான் நடந்து கூட வரேன், எந்த காசு இல்லாத பரவாயில்ல, நீ வந்து சேர் சீக்கிரம். அவன் தான் உண்மையான மனுஷன், அவன் தான் கிறிஸ்தவன். தன்னுடைய ஆஸ்திக்குனாலே தன்னுடைய இருக்கிற பணத்தை செலவழிக்கிறான், தனக்கு தன்ட்ட இருக்கிற பணத்தை செலவழிக்கிறான், கொடுக்கிறான். கொடுக்கிற இருதயம் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், கருமித்தனம் பண்ணிட்டு இருக்க கொடுக்கிறான். ஊழியத்துக்கா, ஆத்து மக்கள் ஆதாயம் பண்றதுக்கா, சத்தியத்தை சொல்லும்படியான காரியங்கள் ஈடுபடுறதுக்கா, சபிக்கிறது காரியங்களா கொடுக்கிறான். யோசனை பண்ணிட்டு செலவு நுணுக்கி நுணுக்கி கையில கொடுத்துக்கிட்டு இல்ல இல்ல அடையப்பா உங்க செலவு பண்றாங்க, தன்னை தியாகம் பண்றாங்க. They themselves sacrificed. அவங்க தங்களை தாங்களே முழுமையாக அர்ப்பணித்தாங்க. ஒரு காலத்துல அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பாவத்தில் விழுந்து போய் கடந்துச்சு, ஒரு காலத்துல அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இயேசு இல்லாத வாழ்க்கை இருந்துச்சு, ஒரு காலத்துல அவங்க வாழ்க்கை நாரி போய் கடந்துச்சு. இன்னைக்கு இயேசு சாமி என்னுடைய இருதயத்தை மாறிட்டார், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பிறகு விடுதலை. இந்த விடுதலை யார் கொடுத்தா? ஏழு பிசாசுன்னு பீடிக்கப்பட்டிருந்தேன், அலைஞ்சி அலைகழிக்கப்பட்டு அளவு மோதிக்கிட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய பாவ வாழ்க்கை, ஏழு பிசாசினால பிடிக்கப்பட்டு ஐயோ பிசாசு பிசாசுன்னு பிசாசு என்ன ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருந்துச்சா? இந்த ஸ்திரீயோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க, சந்தோஷம் இருந்திருக்குமா, நிம்மதி இருந்திருக்குமா? சாதாரணமான காரியம் இல்ல. ஒரு பிசாசு ரெண்டு பிசாசு எத்தனை பிசாசு? ஏழு பிசாசினால அழிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதவளாக, சமாதானம் அற்றவளாக, ஐயோ அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி குறைந்து போனவளாக, ஐயோ அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்த மக்கள் யாருனால விடுதலையாக்கப்பட்டா? அந்த இயேசு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்துட்டார். இன்னைக்கு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுட்டது, இன்னைக்கு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுட்டது, இன்னைக்கு நான் இயேசுவின் பிள்ளை ஆயிட்டேன், இன்னைக்கு இயேசுவே என்னுடைய கடவுள், இயேசுவேன் எசமான், இயேசுவேன் தேவன், இயேசுவேன் ஆண்டவர், இயேசுவேன் ஆசான், அவரே எல்லாம், எல்லாமே அவரே. அப்ப இயேசுக்கு பணியுடை செய்கிற மக்களா வாழ்வாங்களா இல்லையா? மாற்றப்பட்ட பிறகு இயேசுவோடு கூட இருக்கிறார்கள், அதான் பார்த்தோம். மாற்றப்பட்ட பிறகு அவங்க யாரோடு கூட இருந்தாங்க? மாற்றப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, உலகம் பேசுற பேச்சு பின்னாடி போயிட்டு இருந்துச்சு, மாம்ச இச்சை பாவ இச்சையில விழுந்து போய் கிடந்தாங்க. ஆனா என்னைக்கு என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டதோ, என்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு இந்த பிசாசின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கப்பட்டனோ, என்னைக்கு இந்த இயேசு சாமியுடைய பாவத்தை மன்னிச்சாரோ, இன்னைக்கு நான் முழுமையா மாற்றப்பட்டேன். அதனாலதான் வசனம் சொல்லுது, ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரத்துல படிக்கிறோம், பதினேழாம் வசனம் எல்லாம் புதிய. அங்க பாருங்க, ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் இந்த பக்கத்தை வச்சுக்கோங்க பத்திரமா. ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்ன அருமையான வசனம். ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் பக்கம் 249 பக்கம், 249 பக்கம், ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம், ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம், ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் அங்க பாருங்க. ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் 17 வசனம் இப்படி இருக்க, 17 வசனம் ரெண்டு குறைந்தர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எதுக்குள் இருந்தால், எதுக்குள் இருந்தால், உலகத்துக்குள்ளா? இந்த உலக பாவ நாச மோசத்துக்குள்ளாகவா? நல்லா புரியுதா? வசனத்துக்கு கவனிச்சியா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அங்க என்ன சொல்லுது? புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய வாழ்க்கை ஒளிஞ்சு ஒளிஞ்சு போச்சு, இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டான். ஒரு இடத்துல பாவ வாழ்க்கை, அடிமைத்தனத்துல வாழ்ந்த வாழ்க்கை, பிசாசினால பிடிக்கப்பட்ட வாழ்க்கை, இன்னைக்கு இயேசு சாமி என்னுடைய வாழ்க்கையை விடுதலை ஆக்கினாரோ, என்னுடைய பாவத்துல விடுதலை ஆக்கினாரோ, இன்னைக்கு என்னுடைய இறுதி மாற்றப்பட்டதோ, எல்லாம் புதிய வாழ்க்கை. இன்னைக்கு யாரை பின்னாடி போறேன்? இயேசுவை மட்டுமே பின்னாடி போறேன், இயேசுக்கு மட்டுமே ஊழியம் செய்யறேன், இயேசுக்காக என்னுடைய செலவு செய்யறேன், இயேசுக்காக என்னுடைய எனக்கு காசை கொடுக்கறேன். கொடுக்கற இருதயத்தை கொண்டிருக்கான். ஒரு காலத்துல கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு கொடுக்கறான், கொடுக்கற மனசு வச்சிருக்கான். இயேசுக்காக நான் ஊழியம் செய்யறேன், യേശുക്കളാണ്. അയ്യോ എന്നെ വിടുതലാക്കിന കടവുൾ, അയ്യോ എന്നെ വിടുതലാക്കിന, എന്നുടേ പാവത്തെ മന്നിച്ച കടവുൾക്ക് ഞാൻ എത്ര പേര് കാമിക്കണോ. എനിക്ക് എത്രയോ നമ്പറുകൾ പാവത്തിന് നാരിപ്പ് കെട്ടുന്നാങ്ക, ഒരിടത്തിലെ ഞാൻ ക്വാർട്ടർ കടിച്ചിട്ടുണ്ടേ, ഒരിടത്തിന് ഹാൻസ് പകരുന്ന അടിഞ്ഞായിരുന്നേ, ഒരിടത്തിലെ അസഹ്യസ്യമാണ് പടങ്ങളെ പാത്ത് അടിഞ്ഞായിരുന്നേ. അയ്യോ ഇന്നിക്ക് എന്നുടേ വാക്കിൽ വിടുതലായിച്ചു, ഇന്നിക്ക് എന്നുടേ വാക്കിൽ വിടുതലാക്കിട്ടേ, ഇന്നിക്ക് എന്നുടേ വാക്കിൽ ആണ്ടർ എന്നുടെ വാക്കിൽ വിടുതലായി വിട്ടാൽ இந்த விடுதலையை பற்றி நான் எத்தனை பேர்ட்டு சொல்லணும், எத்தனை பேர்ட்டு சத்தியத்தை சொல்லணும், எத்தனை பேர்ட்டு இந்த இயேசுவின் அன்பு காமிக்கணும், எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றப்படணும். அப்ப யாரு மாற்றப்படுத்த காரணம், யாரு காமிக்கணும், இயேசுவை காமிக்கணும். அப்ப அந்த மக்கள் நான் கொண்டு வரணுமா இல்லையா, அதுக்கு எவ்வளவு செலவுனா பரவாயில்ல, நான் அது தயார் செய்ய தயாரா இருக்கேன். அதான் இங்க செஞ்சாங்க, தங்கள் ஆசைகளாலே ஊழியம் செய்கிறார்கள். தே சாக்ரிஃபைஸ்ட். இயேசு சாமி எனக்காக மறித்தார், நாம் பெற வேண்டிய தண்டனையே அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் கடவுள், பரிசுத்தமான கடவுள், ஒருவங்க உலகத்து வந்து எனக்காக மறிக்கணும் அவசியமே இல்லை, ஆனா என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும்படியாக தம்முடைய அன்பு காமித்தார். அதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுத்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா சொல்லி படிக்கணும் அந்த வசனத்துல. ஆக அந்த அன்பை நாம் ருசி பார்க்கும் பொழுது, ஐயோ அந்த இயேசுவின் அன்பு என்னுடைய வாழ்க்கையில ஆழமாய் தொடப்பட்டிருக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த அன்பு இல்லாம இருக்காங்க, இந்த சந்தோஷம் இல்லாம இருக்காங்க, இந்த சமாதானம் இல்லாம இருக்காங்க. அந்த இயேசுவின் அன்பை காமிக்கணுமே சொல்லி அவர்கள் அதான் செஞ்சாங்க. அதான் அந்த மூணாவசத்தை பார்க்கிறோம், தங்கள் ஆஸ்திகளாலே ஒளியும் செய்தார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை அடைந்தார்கள் பாத்தீங்களா. ஏன் நம்முடைய கொல்லிமலையில எடுத்துக்கோங்க, இந்த கொல்லிமலையில அந்த எஸ்பிஎம் பங்களா சொல்றாங்களா இல்லையா, அந்த இடத்துல வந்து ஊழியம் செய்த ஒரு அருமையான தம்பதிகள் யாருங்க அவங்க, ஜெசிமம் பிராண்ட், ஈவ்லின் பிராண்ட். அந்த பங்களாவில் இன்னைக்கும் அவங்க வாழ்ந்த மர பங்களா இருக்குது, சும்மா சாதாரணமான காரியம் இல்லைங்க. எப்ப வந்தாங்க, 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்தாங்க கொல்லிமலைக்கு. எங்க இந்த இங்கிலாந்துலேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டா, தேனீர் வந்துட்டு போனாங்களா, அப்படியாங்க அப்படியாங்க, எதுக்காக வந்தாங்க, கல்யாணம் கட்டின உடனே தோனி, நம்ம எல்லாம் தோனி தான், போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை, தோனி தான், மலையில மலங்காட்டில் இந்த இருண்ட காட்டில் மலங்காட்டில் தோனியில் ரெண்டு பேரும் கணவன் மனையா வராங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, இயேசுவின் அன்பை காமிக்கும்படியாக. இந்த மலையில மலேரியா, பயங்கரமான மலேரியா காய்ச்சல், அந்த நாட்கள்ல மலேரியா காய்ச்சல், இந்த கொல்லிமலைக்கு பேரே கொல்லும் மலையும் பேரு பற்ற மலை தெரியுமா, இந்த கொல்லிமலை பயங்கரமான மலேரியா காய்ச்சலாலே பாதிக்கப்பட்டிருந்தது 1914-13 ஆண்டுகள்ல பயங்கரமான பாதிக்கப்பட்டனால அநேக மக்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க, அநேக மக்கள் மலேரியா காய்ச்சினால செத்துக்கிட்டு இருந்தாங்க, எத்தனையோ மக்கள் நரகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த பயங்கரமான பாதிப்பினால உணர்த்தப்பட்டுதான் ஜெசிமம்பரன் செய்தியை கேட்ட பிறகு அவர் எங்க இருந்தா தெரியுமா, இங்கிலாந்துலேருந்து வந்து சேந்தமங்கலத்துல இருந்தார், சேந்தமங்கலத்துல மருத்துவ தொழில் பார்த்துருந்தார். கொல்லிமலையிலிருந்து ஒரு ஐயா ஓடி வர்றாரு, ஐயா ஐயா எங்க கொல்லிமலையில எத்தனையோ பேரும் செத்து சாவன் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க ஐயா, வந்து காப்பாத்துங்கயான்னு சொல்லி கூக்குறல்றார். அந்த கூக்களுடைய சத்தத்தை ஆழமாய் தொடப்பட்ட நேர, ஐயோ அன்னைக்கே அவர் கல்யாணம் கட்டிமோ, அன்னைக்கே கணவன் மனைவியாக மேல மலைக்கு வராங்க. இன்னைக்கு அவங்க வாழ்ந்த பங்களா மரத்துல செய்யப்பட்ட வாழ்ந்த பங்களா இருக்கு, இன்னைக்கும் சாட்சியா இருக்கு. அவங்க இன்னைக்கே இன்னைக்கு போய் பாருங்க, அவங்க இந்த மலையிலே வாழ்ந்து இன்னைக்கு பார்க்கலாம், மலையிலே வாழ்ந்து மறிச்சாங்க, மறிச்சு கல்ற அவங்க இன்னைக்கு இங்க இருக்கு, சாட்சி இருக்கு, பொய் சொல்லல. எங்க இருந்து வந்தாங்க, இங்கிலாந்து தேசத்துல இருந்து, எவ்வளோ பணக்கார ஒரு குடும்பம், அந்த அம்மாவுக்கு கப்பலே சொந்த கப்பலே இருந்துச்சான் பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம், பெரிய பல ஆஸ்தி இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு எதுக்கு இந்த கொல்லும் மலை என்ற பெயரை விட்டு, அந்த காலத்துல இருண்ட மலையா இருந்துச்சு, பயங்கரமான பாதிக்கப்பட்ட மலையா இருந்துச்சு, எத்தனையோ மக்கள் செத்துக்கிட்டு மடிஞ்சிட்டு இருந்தாங்க, எந்த வசதி வாய்ப்பும் இல்ல, தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, வீடு வசதி இல்ல, எப்படி இருந்திருக்கும், எதுக்கு வந்தாங்க, ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் விட்டு இங்க வந்தாங்களே எதுக்காக, உன்னை என்னை சந்திக்கும்படியாக இயேசுசாமி வந்திருக்கும் பொழுது ஏன் அவங்க வரக்கூடாது, அந்த இயேசுவின் அன்பினாலே தொடப்பட்டதுனால ஐயோ இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கொல்லிமலையில மடிந்து கொண்டிருக்கிறாங்க, போலான்னு சொல்லி பிரயாணப்பட்டு வந்து அடையப்பா இன்னைக்கு அங்க இந்த இடத்துல ஊழியம் செய்த சாட்சி இன்னைக்கு இருக்கு. சிடி ஸ்டெட்னு ஒரு நபர் இருந்தார், சிடி ஸ்டெட், அவர் யார் தெரியுமா, அவர் ஒரு காலத்துல கிரிக்கெட்ல பயங்கர புகழ்பெற்ற நபராக இருந்தார், பிரபலமான நபர், சிடி ஸ்டெட், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். கடைசியில் அவர் எத்தனையோ சொத்து, எத்தனையோ அவரும் இங்கிலாந்து தேசத்தில் வந்தவர், எத்தனையோ சொத்து இருந்துச்சு அவருக்கு, சிடி ஸ்டடி கிரிக்கெட் நபர், கிரிக்கெட்ல புகழ் பெற்றவராக இருந்தார், அந்த காலத்தில் எவ்வளவோ சொத்து வச்சிருந்தார், எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் வித்து ஊழியத்துக்காக வந்தார், ஊழியத்துக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார், ஆப்பிரிக்கா தேசத்தில் சென்று ஊழியம் செய்தான் சொல்லப்படுகிறது. வயதான காலத்துல அவர் ஊழியம் செய்தார். ஏன், எதுக்காக? ஐயோ, எத்தனை தேவையான மக்கள், எத்தனை தேவையான ஆத்துமாக்கள், ஐயோ மறித்து போய் கிடக்கிறாங்க, இயேசு இல்லாதபடி கிடக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அந்த அன்பை ருசி பார்த்தனால எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் ஆண்டருக்காக செலவு செய்யும்படியாக அந்த இருதயத்தை கொடுத்தவர்களாக இயேசுக்குள்ளாக அநேகரை கொண்டு வரும்படியாக அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள். அப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இங்க பாருங்க, இயேசுக்காக வாழ்ந்த வாழ்க்கை அதாங்க, இயேசுக்கு என்று வாழ்ற வாழ்க்கை அதுதான். அவர்கள் நற்செய்தியை கேட்டார்கள், இயேசுவாமி எதை செய்தாரு, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் செய்தியை நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேக மக்களுடைய வாழ்க்கையில விடுதலையாக்கப்பட்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம், இயேசுங்கிற வல்லமை, அந்த கடவுளாகிய அந்த வல்லமையான கடவுளையை கண்டார்கள். அந்த அதோடு மாத்திரமல்ல, குணமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீகள்லாம் யாருக்கு பின்னாடி வந்தார்கள், இயேசுக்கு பின்னாடி வந்தார்கள். அதுதான் முக்கியம். குணமாக்கப்பட்ட மக்கள், இயேசுவினுடைய விடுதலை அடைந்த மக்கள், இயேசுவே கடவுள் என்று அறிக்கை செய்த மக்கள் யாருக்கு பின்னாடி வந்தாங்க, இயேசுக்கு பின்னாடி. தங்களுடைய ஆஸ்திரிகளான ஊழியம் செய்தார்கள், தங்களுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டு போட்டார்கள். இங்க பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கிறோம். ஒரே ஒரு காரியம் நம்ம இங்க படிக்கிறோம், அப்போஸ்தல புஸ்தகம் 19 அதிகாரம், அப்போஸ்தல புஸ்தகம். இவரு மக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன், இயேசுனாலே தொடப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றப்பட்டவர் வாழ்க்கை. 191 பக்கம் அப்போஸ்தல 19 அதிகாரம் 191 பக்கம் 191 ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது பாருங்களேன். உங்க யாரு 191 பக்கம் அப்போஸ்தலர் 19 அதிகாரம் அங்க பாருங்களேன், 18 வசனம் அங்க பாருங்க, 18:19 வசனம். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 18:19, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அங்க பாருங்க 19 வசனம், மாய வித்தைக்காரரா இருந்த யாருங்க, அவங்க மெஜிஷியன்ஸ், மாய வித்தைக்காரரா இருந்தவர்களை அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். கத்தீங்களா பாத்தீங்களா, யார் அவர்கள்? ஒரு காலத்துல என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, மெஜிஷியன்ஸ். அவங்களுக்கு இல்லாத பணம் காசு இல்லை, எவ்வளவு கொலை கொலையா காசு சம்பாதிச்சாங்க. அவங்களுக்கு தொழிலே அந்த புத்தகம் தான், புத்தகத்தை வச்சுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. எதை எரிச்சு போட்டாங்களாம், புக்க. ஏன், ஒரு காலத்துல பாவத்துல ஊட்டிட்டு இருந்துச்சு இந்த புத்தகம், தவறான வழியை காமிச்சிட்டு இருந்து இந்த புத்தகம். இயேசு இல்லாதபடி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, ஆனா இயேசுவினாலே சந்திக்கப்பட்டார்கள். தங்களுடைய அநேகர், விசுவாசித்தவர்கள் அநேகர். அதனால 18 வருஷம் நான் படிக்கிறேன், விசுவாசித்தவர்கள் அநேகர். அப்போஸ்தலர் புத்தகம் 19:18 வசனம், விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். எப்படி பாத்தீங்களா, விசுவாசிச்ச மாத்திரம் அல்ல, நான் குணமாயிட்ட மாத்திரம் அல்ல, தங்கள் செய்கைகளை காமிச்சாங்க, தங்கள் செய்கைகளை காமிச்சாங்க. ஒரு காலத்துல பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அந்த மெஜிஷியன்ஸ். அந்த புக்கு தான் உங்களுக்கு உயிரா இருந்துச்சு, அந்த புத்தகம் தான் தொழிலுக்கு ஆதாரமா இருந்துச்சு. ஆனா என்ன வாழ்க்கை கத்து, ஆனா என்ன வாழ்க்கை கத்து கொடுத்துச்சு, பாவத்தை தான் ஊட்டி கொடுத்துச்சு, தவறான வழியெல்லாம் காமிச்சு கொடுத்துச்சு. மாயவித்தை பிசாசுத்தனமான வாழ்க்கை, மாயவித்தை செய்யற காரியம் என்ன என்ன காரியம், பிசாசுத்தனமானது. மாயவித்தை சொல்லும்போது பிசாசுக்கு அடிமையான வாழ்க்கை. அந்த புத்தகம் தான் அவங்களுக்கு உயிரா இருந்துச்சு, சொத்தா இருந்துச்சு, தொழிலா இருந்துச்சு, ஆதாரமா இருந்துச்சு. இன்னைக்கு இயேசுவினாலே சந்திக்கப்பட்டாங்களோ அநேகர் தங்கள் செய்களை வெளிப்படுத்தி அறிக்கைட்டாங்களோ, என்ன செஞ்சாங்க, தங்கள் செய்களை காமிச்சாங்க, அந்த புத்தகத்தை எரிச்சு கொண்டாங்க. அந்த புத்தகத்தை தொகை எப்படிப்பட்ட தொகையா இருந்துச்சா தெரியுமா, 50,000 வெள்ளி காசு, எவ்வளோ பல மடங்கு, எவ்வளோ லட்சக்கணக்கா, எவ்வளோ தொகை, பெரிய தொகை, அவ்வளோ பெரிய தொகை பெருமானம் கொண்ட புத்தகத்தை எரிச்சு போட்டாங்க. இனி அந்த புத்தகம் எனக்கு தேவையில்லை, பாவத்தை ஊட்டி கொடுத்த புத்தகம், தவறான வழியை காமிச்ச புத்தகம், தவறான வழியில கொண்டு போன புத்தகம் தேவையில்லை, பிசாசுக்கு அடிமைத்தனத்தில் கொண்டு போன புத்தகம் எனக்கு தேவையில்லை. பாத்தீங்களா, இயேசுக்காக மாற்றப்பட்ட வாழ்க்கை அநேகர் சொல்லலாம், பைபிள்ல அநேக மக்களை காமிக்கலாம். அதாங்க கிறிஸ்துவுக்கு என்று வாழ்ற மக்கள், அதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவினால தொடப்பட்டார்கள், குணமாக்கப்பட்டார்கள், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. கிறிஸ்துவோடைய கூட இருந்தார்கள், இயேசு பிள்ளைகளாக, இயேசுவின் அடியார்களாக, இயேசுவின் சீடர்களாக, இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, தங்களுடைய ஆசுகளே கொடுத்தார்கள், தியாகம் செய்கிற பிள்ளைகளாக, அதாங்க கிறிஸ்துவுக்கு என்று வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நீ எப்படி வாழ்ற, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, நீனும் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வேன் சொல்லி வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுத்த வாழ்க்கை இருக்குதா, கிறிஸ்துவுக்காக உன்னுடைய நீ செலவு செய்கிறாயா,
உன்னுடைய பொன் பொருள், உன்னுடைய பொருள், உன்னுடைய இருதயம், உன்னுடைய சுயம், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் செலவு செய்யறியா? இல்ல மேலகளை யோசிக்கிறியா? ஆராய்ந்து பாரு, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? கிறிஸ்துவுக்கு என்று எப்படி வாழ்ற? இதோ பாத்தீங்களா, இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சி பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், உங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுக்காக வாழ்ந்தார்கள். இயேசுக்கு பின்னாடியே மட்டுமே சென்றார்கள். ஒரு காலத்துல உலகத்துக்கு பின்னாடி போன மக்கள் இன்னைக்கு யார் பின்னாடி போனாங்க? இயேசு பின்னாடி போற மக்களாக மாற்றப்பட்டார்கள். இயேசுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் தான் பரலோகத்துக்கு போற மக்கள். இன்னைக்கு நீ எங்க போற? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு எங்க? ஆராய்ந்து பாய், சிந்திச்சு பாய். சாதாரணமான காரியம் இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை அடைந்தார்கள். ஐயோ எவ்வளவு பெரிய சமாதானம் வந்திருக்கு பாத்தீங்களா? ஏழு பிசாசு விடுதலை ஆக்கப்பட்டதுனா சும்மா இல்லையா? ஏழு பிசாசு அழகழிக்கப்பட்ட இருதயம், சமாதானமே இல்லாதபடி இருந்த அந்த மகள், அந்த ஸ்திரீயானுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெருத்த சமாதானம் அடைஞ்சிருப்பா இல்லீங்களா? இன்னைக்கும் அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு நீ பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறாயா? இன்னைக்கு தேவன் இல்லாதபடி, கடவுள் இல்லாதபடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சமாதானத்தை பார்க்கவே முடியாது. இயேசுக்குள்ள ஓடி வா, இயேசுவை நோக்கி பார். அந்த உனக்காக எனக்காக மறித்த இயேசுவை நோக்கி பார். அந்த இயேசுவை நோக்கி பார். அந்த இயேசுவை நோக்கி பார்க்க மட்டுமே, அவரை நோக்கி விசுவாசிக்கிறது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம், உன்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பு, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை, முடிவு பரலோகம். போதும், இந்த உலகத்துக்காக வாழ்ந்து நாரி போனது போதும். என்ன வாழ்க்கை கண்ட, என்ன சாதிச்ச, என்ன வாழ்க்கை சமாதான சந்தோஷத்தை அடைஞ்ச? இயேசுவை நோக்கி பார், அங்கு உனக்கு சந்தோஷம், சமாதானம், முடிவு பரலோகம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் அனுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நித்தியமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் லூக்கா புஸ்தகம் 8 முதல் 3 வசனங்களை பார்த்தோம். அந்த 3 வசனங்களில் நீர் எவ்வளவாய் உற்சாகமாய் மும்முரமாய் பட்டணங்களும் கிராமங்கள் தோறும் நற்செய்தியை பிரசங்கித்து வந்தீர் சுவாமி. இந்த நாளிலும் ஒரு ஆத்மா இருதயம் மாற்றப்படுறதுக்கு நற்செய்தி ஆகிய அந்த நற்செய்தி எவ்வளவு அவசியம், பரலோகராஜ்யத்தை காண்பிக்கும்படியாக நற்செய்தி எவ்வளவு அவசியம், பிரசங்கம் எவ்வளவு அவசியம் சொல்லி வலியுறுத்தினேன் சுவாமி. அப்படியாக பிரசங்கத்தை கேட்ட மக்களுடைய இருதயம் எவ்வளவாய் மாற்றப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளவாய் அவர்கள் மாற்றம் அடைந்தார்கள் சொல்லி பார்த்தோம். மாத்திரமல்ல, அவர்கள் மாற்றப்பட்டது மாத்திரம், அவருடைய செயல்களிலே வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் செயல் வடிவத்தில் கொண்டு வந்தார்கள் சுவாமி. அந்த ஸ்திரீகள், அந்த பெண்மணிகள், அவங்களுடைய இருதயம் எவ்வளவாய் குணமாக்கப்பட்டது, எவ்வளவாய் விடுதலையாக்கப்பட்டார்கள். இயேசுவினாலே பெருத்த விடுதலையை அடைந்தார்கள் சுவாமி. அங்கு இயேசுவே மெய்யான கடவுள்னு சொல்லி நாளில் நீ காமித்திரே சுவாமி. சும்மா சாதாரணமான காரியம் இல்லையே. ஒரு பிசாசு, ரெண்டு பிசாசு இல்லை, 7 பிசாசுனாலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீரே கடவுள் சுவாமி, நீரே கடவுளாக இயேசு ஆண்டவர் சுவாமி. அன்றே அந்த கடவுளின் சொல்லி வல்லமையை காமித்து அந்த ஸ்திரீகளுடைய இருதயத்துல விடுதலையை கொடுக்கிறேன் சுவாமி. இன்னைக்கு நீர் அதே விடுதலையை கொடுக்கிறீர்கள். இன்னைக்கு எங்களுடைய வாக்களை பாவத்தில் மறித்து போகிறீர்கள். எங்களுடைய வாக்களை விடுதலையை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. இன்னைக்கு எங்களை தாழ்த்தி விடுகிறோம். அன்றுவரை எங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கும் பிசாசின் பிடியில அலைகழிக்கப்பட்ட மக்களாய் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களை விடுதலை ஆக்கும் சுவாமி, எங்களை விடுதலை ஆக்கும் சுவாமி. அன்றுவரை விடுதலை ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவங்கள் இயேசுவை பின்னாடி சொல்லுவர்களாக, இயேசுவோடு கூட இருக்கிறவர்களாக, இயேசுவின் சீடர்களாக, இயேசுவை பறைசாற்றுவர்களாக, இயேசுவை குறித்து அநேகத்திலே ஊழியம் செய்கிறவர்களாக, அன்று இயேசுக்காக செலவு செய்கிறவர்களாக, பொருளாலும் அன்றே தன்னுடைய உடலாலும் பொருளாலும் செலவு செய்கிறவர்களாக வாழ்ந்தார்கள் சுவாமி. தியாகம் செய்தார்கள் சுவாமி. ஓ, இப்படியான ஒரு அருமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து காமித்தார்கள். இன்னைக்கு விதமாக நாங்கள் வாழலையே சுவாமி, எங்களை மன்னியும். அன்றே நாங்கள் உமக்காக கிறிஸ்துவென்று வாழ்கிற வாழ்க்கையை வாழ உதவிச்சு. போதும் சுவாமி, இந்த உலகத்திலே வாழ்ந்து நாரி போனது போதும். எங்களுடைய வாழ்க்கையில உலக பற்று, அன்றே உலக இச்சையினாலே அன்றே நாங்கள் பற்றி கொண்டு போயிடாதபடிக்கு, உலக இச்சை எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டு விடாதபடிக்கு, உலகம் எங்களை அன்றே ஆக்கிரமித்து விடாதபடிக்கு, அன்றே இயேசுக்கு என்று வாழ்கிற பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவை சீடர்களாக, பொருளாலும் உடலாலும் நாங்கள் கத்தாவே சரீரத்தின் பொருளிலும் நாங்கள் உதவி செய்கிறவர்களாக, செலவு செய்கிறவர்களாக, தியாகம் செய்கிறவர்களாக, நாங்கள் செயலில் காமிக்கிறவர்களாக வாழ உதவி செய்யணும் சுவாமி. அப்படியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.